மாவீர மகுடம், கரும்புலி மேஜர் அருளன்.
வணங்குகிறோம்
அமைதி பொழுது. சூரியன் விழுந்துவிடக் கூடாது என்று வானம் போராடியதற்கு அடையாளமாய் முகில்கள் இரத்தமாய் சிவந்திருந்தது. அருளன் தனிமையில் நடந்து கொண்டிருந்தான். அவனுக்கும் பூமிக்கும் இடையே வெளி நீண்ட தூரமாகிக் கொண்டு போனது நினைவுகள் தான் இப்போது அவனுடன் ஒட்டியிருந்தன. அவன் மனசை தவிர எல்லா இடமுமே அமைதி நிலை கொண்டிருந்தது. அந்த வெளியில் முளைத்திருந்த பச்சைகளும் இடிந்து போன கட்டடங்களும் அமைதியாக இருந்தாலும் அவனுக்கு அவை பேசுபோதையாகவே இருந்தன. அவனது நடையில் தளர்வு இல்லை, துயர் தெரிந்தது. இதுதான் இந்த இடம்தான் தாண்டிக்குள சண்டைக்கு போன கரும்புலிகள் அணிக்கு அவன் பயிற்சி கொடுத்த இடம். இந்த மரக்குற்றியில் இருந்துதான் ஓய்வு நேரத்தில் எல்லாரும் தேநீர் குடிப்பது. அந்த மண்வெட்டியில தான் எப்போதும் நிதன்றிருந்து ஏதாவது ஒரு கதை சொல்லிக் கொண்டிருப்பான். இதே வெட்டைகரைதான் ஆனிரவு தலைமைதான் ஊடுருவி தாக்குதலுக்காக சென்ற கரும்புலி அணிக்கு பயிற்சி கொடுத்த இடம். ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கின்ற போது நினைவுகள் அவனை பிடித்து இழுப்பது போல் இருந்தது. பழைய நினைவுகள் அவனுக்குள் தீமூட்டிக் கொண்டிருந்தன. அருளன் கரும்புலிகள் அணியின் பயிற்சி ஆசிரியன். அவன் பயிற்சி கொடுத்து அனுப்பிய பல கரும்புலி வீரர்கள் தங்களுக்கான இலக்கை அழித்துவிட்டு தாய் மண்ணோடு நிலைத்து விட்டார்கள். அவர்களின் நினைவுகளை சுமந்தபடிதான் இப்போது அருளன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நடந்து கொண்டிருந்த அருளன் நிழலுக்காக அந்த மர அடியோடு அமர்ந்தான். அவனுக்கு நிழல் எதற்கு? இத்தனை நினைவுகள் அவனை சூழ்ந்து நிழல் கொடுக்கின்ற போது மரத்தின் அடியில் இருந்தபடியே எட்டு திசைகளையும் சுற்றி வந்தன கண்கள். நினைவுகள் சுவேசனாக, சிற்றம்பலமாக, ஆசாவாக, உமையாளாக, இப்படி ஒவ்வொரு கரும்புலி வீரர்களதும் முகங்களாக படையெடுத்து மூச்சு விடக்கூட கடினப்படும் அளவுக்கு சுற்றி வளைத்து முற்றுகையிட்டன. இந்த மரத்திற்கு கீழ் இருந்த எத்தனை பேர் பயிற்சி ஓய்வு நேரங்கள்ல பாம்பல் அடிச்சு கதை சிரிச்சிருப்பினம். ஆழ்மனதிலிருந்து தவிப்பாய் ஒரு குரல் மேலெழுந்து வந்தது. கண்கள் சட்டன ஒரு இடத்தில் குச்சி நிலைத்தன. அது ஒரு இடிந்து விடியாவனு இருக்கின்ற கட்டிடம். அதுவும் மனிதர்களைப் போலத்தான் இல்லாமல் போனவர்களுக்காக, அவர்களின் நினைவுகளை கொண்டு வாழ்வர்களைப் போல சிதைந்து போன சில கட்டிடங்களையும் ஓடுகளையும் வைத்துக் கொண்டு வீடு என்பதை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தார். சரி, நாங்கள் செய்ய போற சண்டை என்ற முடலை செய்து காட்டுங்கோ அருளன். அதில் வைத்துத்தான் தாண்டிக்குளம் மீதான தாக்குதல் நடத்துவதற்கு சென்ற கரும்புலிகள் அணிக்கு பயிற்சி கொடுத்தார். அவனது கட்டளை கிடைத்ததும் தாக்குதலுக்கு ஈடுபடப் போகும் கரும்பு வீரர்கள் டொல் டொல் என்று வாயால் சத்தமிட்டபடி உண்மையிலேயே எதிரியை எதிர்கொள்வதை போல ஆபாச பாவத்துடன் முன்னேறினார்கள். பயிற்சியின் ஒரு கட்டத்தில் சண்டை இறங்கியது. சார்ஜ்காரன் மூவ் என்று அணித்தலைவன் சத்தமாய் கட்டளையிட்டான். களத்திலே அதை நிறைவேற்றப் போகின்ற கரும்புலி வீரன் ஓடிவந்து தனது உடலில் கட்டிய வெடிமருந்தை வெடிக்கச் செய்வது போல பாவனை செய்து டுமார் என்று கத்திக்கொண்டு சிரித்தபடியே கீழே விடுவான். அணிகள் தொடர்ந்து முன்னேறும். இதை பார்த்தவுடனே அருணனது கண்கள் கலங்கி போய்விடும். சண்டையில் இது உண்மையாகவே நடக்கப் போவது. பயிற்சி இடைவேளை வந்ததும் அணிகள் ஓய்வெடுப்பதற்காக போய்விடும். அருளன் தனிமையில் இருப்பான். பயிற்சியில் நிகழ்ந்த நிகழ்வுகளை நினைத்து நினைத்து விமுவான். இந்த நேரம்தான் அவன் அழுது தீர்த்துவிடும் நேரம். உடலில் கட்டிய வெடிகுண்டை வெடிக்க வைக்கின்ற ஒவ்வொரு கணத்திலும் அதை செய்ய போகின்ற போராளியை நினைத்து அழுத கண்கள் வீங்கியிருக்க ஓய்வை முடித்து மறுபடியும் பயிற்சி கொடுப்பதற்கு அருளன் தயாராகுவான். அவனின் மென்மையான இயல்பிற்கு அந்த பணி ஒவ்வொரு கட்டத்திலும் பெரும் போராட்டமாகவே இருந்தது. அதனால் என்ன, அவனிற்கு இந்த போராட்டம் வழங்கிய பணி இது. அதை மறப்பு தெரிவிக்காமல் ஏற்று செய்து கொண்டிருக்கின்றான். கட்டிடத்தின் மீது பதைந்து போன பார்வையை பிரித்து எடுத்தான். மீண்டும் விழிகள் சுழல தொடங்கின. விழிகளின் ஒவ்வொரு அசைவிலும் தெரிகின்ற காட்சிகளில் ஏராளமான நினைவுகள் புதைந்து கிடந்தன. மரத்திற்கு கீழே இருந்தவன் எழுந்தான். தொடர்ந்தும் நடக்க தொடங்கினான். சிறியதொரு வெட்டை, அந்த மணல் வெட்டையிலே ஒரு சில காட்சிவடுகள் அழிந்தும் அழியாமலும் பதைந்து கிடந்ததாக அவனின் கண்ணுக்கு தெரிந்தது. அந்த மண்ணிற்கும் அவனிற்கும் மட்டும்தான் தெரியும் அவை யாருக்கு சொந்தமென்று. அந்த காட்சிவடுகள் ஆனையிறவு கரும்புலி தாக்குதலுக்கு செல்வதற்காக கரும்புலிகள் அணி பயிற்சி எடுத்த இடத்துக்குரியது. அந்த இடம்தான் எப்போதும் அழியாத அடையாளமாய் அவனுள் இருந்தது. தனிமை அவனுக்கு வேண்டியதாகவும் அதுவே வேதனையாகவும் இருந்தது. கண்கள் மீண்டும் வெட்டை முழுவதும் உலவின. கல்லுக்குவியல் கால்கள் வேகமாக நடந்து அருகில் சென்று தரித்துக் கொண்டன. கண்கள் அந்த கற்குவியலை உற்று பார்த்தன. அருளன் அதற்கு அருகிலே அமர்ந்து கொண்டான். உயிரின் ஓசை உமையால் உமையால் என்று துடித்தது. ஆனையளவு தாக்குதலுக்கு பயிற்சி நிகழ்ந்து கொண்டிருந்தவளே அந்த இடத்தில் வைத்துத்தான் கரும்புலி மேஜர் ஆசாவின் அணிக்கு பயிற்சி கொடுத்தார். குண்டு எறியும் பயிற்சி நேரம் வந்துவிட்டால் ஒவ்வொருவரும் அவர்கள் எறிவதற்கு கற்களை பொறுக்கி குவிப்பார்கள். கற்களையே குண்டாக நினைத்து எறிந்து பயிற்சி செய்வார்கள். அப்படி குவிக்கப்பட்ட கற்களில் இது உமையால் குவித்த கற்கள். அவள் ஒடியோடி நிறைய கற்கள் பொறுக்கி குவித்தவள். பயிற்சி முடிந்தபோது அவள் கற்களை எறிந்து முடிக்கவில்லை. அந்த கற்கள் தான் அப்படி இருக்கின்றன. தாண்டிக்குளத்தில் நிதன் வீரச்சாவு என்ற செய்தியோடு உருவான புயல் தொடர்ந்தும் நெஞ்சுக்குள் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. நினைவுகளின் வேகம் சிலவளை அதிகரிக்கின்ற போது இமைகள் கசிந்து எச்சரிக்கும். அவனின் மௌன குமுறல்கள் அஞ்சல்களின் மடிப்புகளுக்குள் தலைவருக்கு அனுப்பப்பட்டன. கடிதங்களாக வெளியிட்ட உணர்வுகளை அண்ணனை காணுகின்ற போது நேரிலேயே தெரியப்படுத்தினான். அருளன் கதைத்த போது அவனின் மனக்குமுறல்களை புரிந்து கொண்ட தலைவர் சிரித்தார். சந்தர்ப்பம் வரையக்குள்ள என்று கூறிவிட்டு விடுவிட்டார். சந்தர்ப்பம் எப்ப வரும் என்று அவனது கண்கள் காத்திருக்க தொடங்கின. படைத்துறை பள்ளியில் ஆசிரியர்கள் தேவைப்பட அருளனது ஆசிரிய பணி அங்கேயும் தொடர்ந்தது. அவன் சிறந்த ஒரு ஆசிரியன் என்பதற்கு இங்கேயும் ஒரு எடுத்துக்காட்டு. படைத்துறை பள்ளியிலே பயிற்சிகள் தொடங்கப்பட முன்தரத்தின் அடிப்படையில் 5 பிரிவுகள் பிரிக்கப்பட்டன. 5வது பிரிவு மெல்ல கற்போரிலும் மிக மெதுவாக கற்போர் பிரிவு. ஆசிரியர்கள் ஒன்று கூடி அவர்களுக்கான வகுப்புகளை தெரிவு செய்த போது அந்த வகுப்பை பொறுப்பெடுக்க முன்வந்தான் அருளன். நான் 5வது பிரிவு ஆளாக்குவன் என்றான். பாடங்கள் தொடங்கியது. வகுப்பறை நேரம் மட்டும் அருளன் ஆசிரியன். மீதி நேரங்களிலெல்லாம் அவன் அன்பு அண்ணன். பல் தேய்ச்சி விடுவது, நகம் வெட்டி விடுவது, கால் தேய்க்க குளிக்க வைப்பது, இப்படி அவன் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வான். அங்கே சில போராளிகளுக்கு சிறங்கு அருவறுப்போ வெறுப்போ படாது முறுக்கமிலை அரைத்து சாறு வைத்து குளிக்க வைப்பான். சிறங்கு மாறும் வரைக்கும் அந்த போராளிகளை அவனே கவனித்துக் கொள்வான். படிப்பு சொல்லிக் கொடுக்கின்ற நேரத்திலே சிலவளை அவன் கடுமையாக பேசிவிட்டால் கூட தான் பேசியதை நேத்திரவில் தனக்குள்ளே அழுவான். ஓய்வான நேரங்களில் அவர்களை பாடச் சொல்லி இவனும் சேர்ந்து தாளம் போடுவான். படைத்துறை பள்ளி வாழ்க்கை நினைவுகளை சற்று தனித்து வைத்திருந்தவை தவிர மாற்றவில்லை. மீண்டும் அவனிடமிருந்து கடிதங்கள் தலைவரை நோக்கி புறப்பட்டன. அப்போது உருவாகி கொண்டிருந்த புதிய கரும்புலிகள் அணிக்கு பயிற்சி கொடுக்கும் பணி அவனுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் தான் கரும்புலி அணியிலே சேர்வதற்கு அவனுக்கு அனுமதி கிடைத்தது. அவன் கரும்புலி வீரனானதே தாக்குதல் ஒன்றுக்கு கரும்புலிகள் அணி தயாரான வெளியிட்டான். மணலாற்றிலே ஒரு முக்கியமான இலக்கை அளிப்பதற்கு அணிகள் தயார்படுத்தப்பட்ட போது அந்த அணியின் முதன்மை பொறுப்பாளராக அருளனே தெரிவு செய்யப்பட்டான். பயிற்சி கொடுப்பதற்காக கரும்புலிகள் அணிக்கு வந்தவன் தானும் ஒரு கரும்புலியாய் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தான். கடும் பயிற்சியை அருளன் எப்படி செய்யப்போகிறான்? பயிற்சி எடுப்பதற்கு அவனது உடல் இயலாமை காரணமாக இருக்கும் என்று அனைவரது மனங்களிலும் சிறு புள்ளி இருந்தது. அந்த சிறு புள்ளியை கூட அவனின் உறுதி இல்லாமல் செய்தது. உண்மையிலேயே அருளனின் உடல் நிலை கடும் பயிற்சி எடுப்பதற்கு இயலாமல்தான் இருந்தது. முகாமில் நிகழ்ந்த வானூர்தி தாக்குதல் ஒன்றில் அவனது முதுகிலே துளைத்த உலோகத் துண்டு ஒன்று குடலோடு சேர்ந்து சுவாசப்பையிலும் சிறு சிதைவை ஏற்படுத்தியிருந்தது. காயம் மாறினாலும் வயிற்றில் தையல் போட்ட அடையாளம் நீளமாக அழியாத வடுவாயிருந்தது. பலமான வேலைகள் செய்வதால் வயிற்றுக்குத்து வயிற்று நோவு என்று எல்லா வருத்தங்களும் வரும். ஆனால் அனைத்து வருத்தங்களையும் அவன் தனது புன்னகைக்குள் புதைத்து விடுவான். இந்த பயிற்சிகளிலும் தளர்வில்லாத அனைத்து பயிற்சிகளையும் செய்தான். இந்த காயத்துக்கு பிறகு நீங்கள் எவ்வளவு தூரம் நீந்துவியல் என தோழர்கள் யாரும் கேட்டால் இமைகள் குவிய கண்கள் சுருங்கிச் சிரிப்பார். எப்போதும் உலராத உதடுகள் சொல்லும், நீந்தறதண்டா 3 மீட்டர் கூட நீந்த இயலாது. தேசத்துக்கு தேவையண்டா நீந்த வேண்டியிருந்தால் 3 கடல்மைல் கூட நீந்தி முடிப்பேன் சொல்லிவிட்டு மறுபடியும் சிரிப்பார். அவனது கண்கள் உறுதியாய் ஒளி வீசும். அவன் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கும் நேரங்களில் அவனோடு எப்போதும் ஒரு கடிதம் இருக்கும். தகட்டில் தலைவரினதும் நிழல் கரும்புலிகளதும் படம் ஒட்டப்பட்டிருக்கும். அந்த கடிதம் அவனின் ஒரே ஒரு ஆசை தங்கை வரைந்த கடிதம். தங்கையின் கண்ணீரால் நினைத்து எழுதியது அவனது வியர்வையில் நினைந்து கொண்டிருக்கும். அண்ணா, நான் உனக்கு ஒரே ஒரு தங்கச்சி என்றதாலேயே இவ்வளவு கஷ்டப்படுறேன். எனக்கு உன்னோட சேர்ந்து வளவளவு ஆசையா இருக்கு, எப்ப வருவாய்? அது நதிக்கரைகளைப் போல நினைந்து நினைந்து நீளும். அருளனின் வாழ்வை ஆதாரமாக வைத்தே அவனின் ஆசை தங்கையும் அம்மாவும் இதனை நினைக்கின்ற போதெல்லாம் அவனின் நெஞ்சு கனமாகும். பிள்ளைகளுக்காக வாழ்வை சுமக்கின்ற அம்மாவும் அந்த சிறு வீடும் இமைகளுக்குள் ஈரம் ஏற்படுத்தும். பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று அம்மா எவ்வளவு துயரப்பட்டு உழைத்தாள். ஆனால் அருளனுக்கு அம்மாவின் கண்ணீர் சுட்டது. ஒரு சூடு என்றால் அம்மாக்களின் கண்ணீர் 1000 சூடுகள் சுட்டன. அதற்காகத்தான் தனக்காக வாழ்கின்ற அம்மாவையும் தன்னை நினைத்தே வாழ்கின்ற தங்கையையும் மனசோடு வைத்துவிட்டு இந்த தாய் நாட்டிற்காக வாழ்ந்தாள். கொழும்பு ரோயல் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தவன் சிறப்பு சித்தி அடையக்கூடிய மாணவன் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவனோ போராட வேண்டும் என்பதற்காக கொழும்பிலிருந்து அவனின் சொந்த ஊரான மானிப்பாய் வந்தடைந்தான். மானிப்பாய் இந்த கல்லூரியில் சிறிது காலம் தன் கல்வியை தொடர்ந்தவன். பின் அவன் நினைத்து வந்ததைப் போலவே போராட்டத்தில் இணைந்து கொண்டான். அவன் கதைக்கின்ற போதெல்லாம் அவன் வார்த்தைகளில் அதிகம் வருவது பிள்ளைகளை இந்த போராட்டத்துக்காக விலை கொடுத்து விட்டுருக்கிற தாய்மாற்ற கதையாத்தான் இருக்கு. அவனுக்கு தெரியும், பிரிந்திருக்கின்ற வேதனைகளோடு பார்த்தால் பிரசவத்தின் வேதனை ஒரு துளி என்று. பிள்ளைகளை இழந்த தாய்களுக்காக கண்ணீர் கசிவான். ஒவ்வொரு போராளியையும் அவன் நினைத்திருந்தான் என்று அவர்களின் பெயர்களை சொல்லி அவர்களின் இறுதி நில விசாரிப்பை தெரிவித்தான். அவனது வீரர்கள் இறுதியாக வரைந்த கடிதங்களை உரியவர்களுக்காய் உரையிலிட்டன. அம்மாட்ட கொடுங்கோ ஒரு கடிதம், தங்கச்சிட்ட கொடுங்கோ ஒரு குறிப்பு புத்தகம், ஒரு அல்பம், அம்மாவையும் தங்கச்சியும் சந்தோஷமா இருக்க சொல்லுங்கோ. அவன் புறப்பட போகிறான் என்றாலும் கொடுத்து விட்டு போக நிறைய நினைவு பொருட்கள் இருந்தன. இது நிதன் அண்ணா தந்தது. மனசின் மடிப்பினை போல அவனது பேக்கிற்குள் ஒரு லைட்டர் கவனமா இருந்தது, அதை கொடுத்தான். இந்தாங்கோ இதையும் கவனமா வச்சிருங்க, ஒரு கல், கரும்புலி கேப்டன் உமையாள் என்று எழுதப்பட்டிருந்தது. நினைவுகளை வார்த்தைகளால் நினைவு பொருட்களை கைகளாலும் கொடுத்து விட்டு அவன் புறப்பட்டான். இந்த தாக்குதல் நீண்டகால தயார்படுத்தலில் பெரிய திட்டமோடு நிகழ இருந்தது. ஓயாதலைகள் மூன்றிற்கு பலம் சேர்க்காது மிகவும் முக்கியமானது. எனவேதான் விரைவு விரைவாக இந்த இலக்கை அளிப்பது கருளன் தலைமையிலான அணி புறப்பட்டுக் கொண்டிருந்தது. 1998 நவம்பர் 4 நள்ளிரவு நேரம் ஆரம்பித்த பயணம் விடிகாலை வேளையிலே முடிவிற்கு வந்தது. இறுதி தங்குமிடத்தில் தங்கியிருந்த அணிகள் உள் நுழைவதற்கு தேவையான இருளை எதிர்பார்த்திருந்தார்கள். காலை 10:48 இருளுக்காக காத்திருந்த போராளிகளை இறைச்சல் தின்றது. இறுதி திரைப்படத்தில் நின்ற வேளை எதிர்பாராத விதமான ஸ்ரீலங்கா வான்படையின் குண்டுவீச்சு வானூர்கள் நடத்திய தாக்குதலில் அந்த இடத்திலேயே அருளனும் மேஜர் சசியும் 1000 கனவுகளை சுமந்தபடியே உயிர் பிரிகிறார்கள். கூட இருந்தவர்களின் நினைவு அருளனை கரும்புலியாக்கியதென்றால் அருணனது நினைவுகளோடு இன்னும் இன்னும் கரும்புலிகள் உருவானார்கள். கரும்புலி மேஜர் அருளனின் மாவீரர் மகுடம் கேட்டோம்.
ஆட்டறிகள் கெனவே எழுந்தவரே அதை அழித்திடவே ஆசையுடன் நடந்தவரே பூங்கொடிகள் உயிர் வெடிகள் ஆ பகை போக்கிடவே உடல் வெடித்து போனீரே. பெண்கள் அல்ல இவர்கள் பெரும் புயல்களே, எங்கள் பகையின் தலையில் விழுந்த பெருமிடிகளே. நெஞ்சம் மென்னே உருகுதே உங்கள் நினைவினிலே, படை நடுங்க நிமிந்தவரே அண்ணன், சிந்தனைக்கு செயல் வடிவாய் துணிந்தவரே. உப்பளத்து காத்தினவே விரைந்தீரே, எம்மை ஏங்க விட்டு ஓடி என்போ மறைந்தீரே. பெண்கள் அல்ல இவர்கள் பெரும் புயல்களே, பகையின் தலையில் விழுந்த பெருமிடிகளே. நெஞ்சம் மென்னே உருகுதே உங்கள் நினைவினிலே, நினைவினிலே. கண்கள் குளமாகுதே உங்கள் பிரிவினிலே, பிரிவினிலே. கொஞ்சம் மலர்கள் இங்கே உதிர்ந்தன, எங்கள் கோபுரத்து கோயில்கள் எங்கோ பறந்தன. கோபுரத்து கோயில்கள் எங்கோ பறந்தன. பெண்கள் அல்ல இவர்கள் பெரும் புயல்களே, எங்கள் பகையின் தலையில் விழுந்த பெருமிழிகளே. பெண்கள் அல்ல இவர்கள் பெரும் புயல்களே, எங்கள் பகையின் தலையில் விழுந்த பெருமிடிகளே.